இரண்டு வசனங்களை குறிப்பாக முதலாவது பேச நான் விரும்புகிறேன். யோவான் 8 அதிகாரம் 44 வசனம்.
In the last part of that verse, Jesus said that the devil is the father of lies.
அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய்
Anything to do with lying or deception has got to do with Satan.
பொய்யோ அல்லது மாய்மாலுமோ அது பிசாசுக்கு அடுத்த காரியமாக காணப்படுகிறது.
And Jesus said, I am the truth.
இயேசு சொன்னார், நானே சத்தியம் என்று.
And he also said about the Holy Spirit, he said the Holy Spirit is the Spirit of truth.
பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவி என்று சொன்னார்.
So here we have the devil on one side, who's a father of lies.
இங்கே ஒரு புறம் பிசாசானவன் பொய்களின் பிதாவாக காணப்படுகிறான்.
And the Holy Spirit in the earth today is the Spirit of truth.
இன்னொரு இடத்திலே இன்னொரு விதத்திலே பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக காணப்படுகிறார்.
So I want you to look at John chapter 16 and verse 13.
யோவான் 16 13 வசனத்தையும் திருப்பிக் கொள்வோம்.
John 16 verse 13.
16 13.
Speaking about the Holy Spirit, he said, when the Spirit of truth comes, he will guide you into all the truth.
பரிசுத்தாவியை குறித்து சொல்லும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்.
What does it mean to be guided into all the truth?
எல்லா சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவது என்பது என்ன?
It's the truth that God has revealed in his word, first of all.
தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்திய சத்தியமாகும் அது.
Jesus said in John 17:17, thy word is truth.
அங்கே 17 யோவான் 17:17 இயேசு கிறிஸ்து சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம் என்று.
And sanctify them, Father, make them holy through your truth.
அவர் சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று.
So it's very important to know the truth.
ஆகவே சத்தியத்தை அறிந்து கொள்வது மிக முக்கியமான காரியம்.
We cannot become holy without knowing the truth.
சத்தியத்தை அறியாமல் நாம் பரிசுத்தமாக முடியாது.
And the devil is the father of lies.
பிசாசு தான் பொய்களின் பிதாவாக இருக்கிறார்.
You remember with our Adam and Eve, he told a lie.
ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே நமக்கு தெரியும் ஒரு பொய்யை சொன்னான்.
The devil told a lie to them saying you will not die if you disobey God.
அவர்களிடத்திலே சொன்னான், நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீ சாக மாட்டாய் என்று ஒரு பொய் சொன்னான்.
So right from that time he's been telling lies to the human race.
அந்த நாளிலிருந்து இன்று வரை பொய்களே சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
And that is the reason why man is in such bondage.
ஆகவே தான் இன்றைக்கும் மனிதன் பல கட்டுகளுக்குள் இருக்கிறார்.
Because he believes the devil's lies more than God's truth.
ஏனென்றால் மனிதன் பிசாசினுடைய பொய்களே தேவனுடைய சத்தியத்துக்கு அதிகமாக விசுவாசிக்கிறார்.
Now when I was a young Christian,
நான் ஒரு வாலிப கிறிஸ்தவனாக இருக்கும்போது,
I found so many Christian denominations all preaching from the same Bible.
பலவிதமான கிறிஸ்தவ குழுக்கள் இதே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பிரசங்கிப்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
And we see that even today there are hundreds of churches all holding the same Bible saying that we've got the truth.
இப்பொழுதும் பார்க்கிறோம் நூற்றுக்கணக்கான சபைகள் இதே பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் சத்தியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
And many of them say we've got the truth and nobody else has got it.
ஒரு சிலர் அதிலே என்ன சொல்கிறார்கள், நாங்கள் மாத்திரமே சத்தியத்தை வைத்திருக்கிறோம், மற்றவர்களிடத்தில் இல்லை என்று.
So when I was newly born again, I was really confused by all this.
நான் அப்பொழுதுதான் புதிதாக மறுபடி பிறந்த சூழ்நிலையிலே மிகவும் குழப்பமுள்ளவனாக இருந்தேன்.
How to know whether this church is preaching the truth or that church is preaching the truth?
இதிலே எந்த சபை உண்மையான சத்தியத்தை போதிக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வது மிக கடினமாக இருந்தது.
And nowadays we have so many preachers on television as well.
இங்கே இப்பொழுது பார்க்கும்போது தொலைக்காட்சியிலும் கூட அநேக பிரசங்கிமார்கள் உள்ளது.
How do you know who's preaching the truth?
இதிலே யார் சத்தியத்தை போதிக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது?
Then the Lord showed me one way.
அப்பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எனக்கு காண்பித்தார்.
And that really has helped me all these years.
இத்தனை வருடங்களும் அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது.
I was born again 50 years ago.
50 வருடங்களுக்கு முன்பதாக நான் மறுபடி பிறந்தேன்.
All these 50 years this verse has helped me.
இந்த 50 வருடங்களும் இந்த குறிப்பிட்ட வசனம் எனக்கு உதவி செய்திருக்கு.
If you listen to it, it'll help you.
அது உங்களையும் கூட அது பிரயோஜனமாக உங்களுக்கும் இருக்கும்.
And that verse is John chapter 8 and verse 32.
யோவான் 8 அதிகாரம் 32 வசனம்.
He said you shall know the truth and the truth shall set you free.
அவர் சொன்னார் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று.
So I realized that if what somebody was preaching was the truth, it would set me free.
அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், யாராவது ஒருவர் சத்தியத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொன்னால் அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும் என்று.
Anything that brought me into bondage must be the lie of the devil.
என்னை கட்டுகளுக்கு உட்படுத்திய எந்த ஒரு காரியமும் பிசாசினுடைய பொய்யாகத்தான் இருக்க முடியும்.
Anything, even if it is somebody preaching God's word in such a way that it becomes heavy and brings you into bondage,
ஒருவேளை
ட்ரூத் ஆஃப் காட்,
ஒருவேளை தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய வசனத்தை கூட அவர்கள் போதிக்கும் போது அது எனக்கு பாரமாக இருந்து அது என்னை கட்டுக்குள் உட்படுத்தினால் அதுவும் அது பொய்யாகத்தான் காணப்படுகிறது.
You say you mean God's word can bring death.
ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீர்களா தேவனுடைய வசனம் மரணத்தை கொண்டு வரும் என்று?
I'll show you in 2 Corinthians chapter 3.
2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே அதை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன்.
He speaks here about a new covenant.
அங்கே ஒரு புதிய உடன்படிக்கை குறித்து பேசுகிறார்.
And he says God verse 6 has made us servants of a new covenant.
6வது வசனத்திலே புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி.
And we are now servants not of the letter it says but of the Holy Spirit.
அதிலே மேல் நான் படிக்கும்போது இந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இல்லாமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது.
And the letter of God's word taken by itself it says here can kill.
தேவனுடைய எழுத்து கொல்லுகிறது.
The letter kills.
எழுத்து கொல்லுகிறது.
But the spirit gives life.
ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது.
So there are many people who preach the letter of God's word.
இப்பொழுது அநேகர் இருக்கிறார்கள் தேவனுடைய எழுத்தை வசனமாக போதிக்கிறவர்கள்.
Without the Holy Spirit,
பரிசுத்த ஆவி இல்லாதபடிக்கு,
that brings death.
அது நமக்கு மரணத்தை தான் கொண்டு வரும்.
How do you think all the Jews in Jesus' time were in spiritual death?
எப்படி இயேசுவின் நாட்களிலே யூதர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய மரணத்துக்குட்பட்டிருந்தார்களோ?
They were not worshiping Baal or idols in those days.
அவர்கள் பாலையோ அல்லது பலவிதமான விக்கிரகங்களையோ அவர்கள் ஆராதிக்கவில்லை.
They were not reading some other false scriptures.
அவர்கள் தேவையற்ற துருபதேசங்களையோ அல்லது காரியங்களையோ படிக்கவில்லை.
They were reading the word of God from Genesis to Malachi.
அவர்கள் ஆதியாகமத்திலே இருந்து மல்கியா புத்தகம் வரை உள்ள தேவனுடைய வசனத்தை தான் வாசித்தார்கள்.
That was their Bible.
அதுதான் அவர்களுடைய வேதமாக இருந்தது.
And they read it and read it and read it.
அதை அவர்கள் வாசித்து வாசித்து வாசித்துக் கொண்டே இருந்தார்கள்.
And the whole Old Testament was speaking about the coming of Jesus.
அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசிக்கொண்டிருந்தது.
But when he came into their midst,
ஆனால் அவர்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்த போதோ,
they said He is Beelzebub, prince of devils.
அவர்கள் சொன்னார்கள் இவன் பியல்சுபோப் என்று சொல்லி அவரை பட்டம் சூட்டினார்கள்.
That was not the Roman soldiers and all who said it.
அது ரோமர்கள் செய்த காரியம் அல்ல.
The Roman soldier at the cross said, "This is the Son of God."
அங்கே ரோம அந்த போர் சேவகன் சொன்னான், இது தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார்.
But the people who studied the Bible, they said, "This is Beelzebub, the prince of devils."
ஆனால் இந்த வேதத்தை படித்த யூதர்களோ இவன் பியல்சுபப் என்று சொல்லியும் பிசாசினுடைய காரியம் என்று சொல்லி சொன்னார்.
What can you and I learn from that?
இதன் மூலமாக நாம் நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
That you can read the Bible today and still it can bring death to you.
நீங்கள் இன்றைக்கும் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்து அது எழுத்தின் மூலமாக படிப்போம் என்று சொன்னால் மரணத்தை கொண்டு வரும்.
Because the letter kills.
ஏனென்றால் எழுத்து கொல்லும்.
If you allow the Holy Spirit to lead you into the truth of God in scripture.
தேவனுடைய வசனத்தின் சத்தியத்திற்குள் பரிசுத்த ஆவி நம்மை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது
then it will set us free.
அப்பொழுது அந்த சத்திய வசனம் நம்மை விடுதலையாக்கும்.
So if you find in your life a bondage to sin.
ஆகவே பாவத்திற்குரிய கட்டுகளுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால்
you know that there is some truth of God you still don't know. That's why you're not free.
ஏதோ ஒரு சத்தியம், ஒரு பகுதியான சத்தியம் உங்களுக்குள் இருந்து மற்றவைகளிலே நீங்கள் இன்னும் விடுதலை பெறாதவர்களாக காணப்படுகிறீர்கள்.
It could be a bondage to any sin.
அது ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள உள்ள ஒரு கட்டாக இருக்கலாம்.
The Bible says,
வேதம் சொல்லுகிறது,
the reason why Jesus was given the name Jesus, there's a reason for it.
இயேசு என்று அவருக்கு பெயரிட்டதற்கு ஒரு காரணம் உண்டு.
And that the angel Gabriel told Joseph before he married Mary.
அது கபிரியேல் தூதனானவன் யோசேப்பின் இடத்திலே சொன்ன காரியம்.
He said the name Jesus means one who saves his people from their sins.
இயேசு என்று பெயரிடுவது மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்திலே இயேசு என்று பெயரிடும் போது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
Matthew 1:21.
மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம்.
Do you know that that is the first promise in the New Testament?
புதிய ஏற்பாட்டிலே உள்ள முதலாவது வாக்குத்தத்தம் அதுதான்.
There's no promise like that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இல்லை.
You will call his name Jesus because he will save his people from their sins.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார்.
Many of us know Jesus as the one who has forgiven us our sins.
அநேகர் நம்மிலே இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை ரட்சித்தார் என்று சொல்லி.
Forgiven.
நம்மை மன்னித்தார் என்று சொல்.
But you may be forgiven of your sin and not saved from your sin.
ஆனால் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்க கூடும், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம்.
For example, if you lust with your eyes and sin.
உதாரணமாக கண்களில் இச்சையினால் நாம் பாவம் செய்வோம் என்று
சொன்னால். And I say, Lord, I'm sorry, I sinned, forgive me.
ஒருவேளை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும் என்று சொல்லும்போது
He forgives you immediately.
அவர் உடனடியாக நம்மை மன்னிக்கிறார்.
But if you sin again tomorrow, he hasn't saved you from that sin.
நீங்கள் ஒருவேளை மறுபடியும் அந்த பாவத்தை செய்யும்போது அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பாலும் விடுதலையோ கிடைக்கவில்லை.
Or if you lose your temper and get angry.
அல்லது ஒருவேளை கோபப்பட்டோம் என்று சொன்னால்.
You ask the Lord to save you.
ஆண்டவரே
ரட்சிப்பாலும்
என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம்.
He forgives you immediately.
அவர் உடனடியாக மன்னிக்கிறார்.
But then if you sin again in the same way again and again, we have to say he didn't save you.
மறுபடியும் 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 அந்த பாவத்தை செய்யும் போது நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்படவில்லை.
Like that there are many many sins.
அதே போல அநேக அநேக பாவங்கள் உண்டு.
We can confess our sin and ask the Lord to forgive us, he forgives us.
நாம் பாவ அறிக்கை செய்ய முடியும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்.
But that's not the meaning of the name Jesus.
ஆனால் இயேசு என்ற பெயருக்கு அதல்ல அர்த்தம்.
The name Jesus means one who saves from our sin.
இயேசு என்ற பெயருக்கு பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று பொருள்.
Now the devil is the father of lies.
பிசாசானவன் பொய்களின் தகப்பன்.
So he tells you that Jesus only forgives your sin.
அவன் சொல்கிறான் இயேசுவானவர் உன்னை பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்.
That's a lie because it's only half the truth.
அது ஒரு பொய், ஏனென்றால் அது அரை சத்தியமாக காணப்படுகிறது.
It's like if you get a currency note which is printed only on one side and the other side is blank.
அது ஒருவேளை உங்களிடத்தில் ஒரு ரூபாய் தாள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு புறம் மாத்திரமே அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் தாளை போன்றது.
And one side is absolutely correctly printed.
ஒரு சைடு முக மிக நேர்த்தியாக அங்கே அச்சிடப்பட்டிருக்கிறது.
The other side is blank.
ஆனால் மற்ற புறமோ அது வெறுமையாக இருக்கிறது.
Will you accept such a currency note?
அப்படிப்பட்ட ஒரு ரூபாய் நோட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
No, you say this is fake.
நீங்கள் சொல்வீர்கள் அது பொய்யானது என்று
சொல்லி. They made a mistake in the printing
press. அது ஏதோ தவறு செய்து விட்டார்கள் அச்சிடுவதிலே.
So Jesus forgives and he saves.
அவர் மன்னித்து ரட்சிக்கவும் செய்கிறார்.
So if he has only forgiven you,
ஒருவேளை அவர் மன்னித்தார் மாத்திரம் என்றால்
we have to say that the devil has robbed you of something of the truth of God.
அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சத்தியத்திலிருந்து பிசாசானவன் ஏதோ நம்மை கொள்ளை செய்திருக்கிறான்
என்று. When you know the truth, the truth will set you free.
அந்த சத்தியத்தை நாம் அறிந்ததன் பின்பதாக அந்த சத்தியமே நம்மை விடுதலையாக்கும்.
So this is one of the most important things in our life, to know the truth.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக சத்தியத்தை அறியும் காரியம்.
Take this matter of the name of Jesus.
இயேசுவினுடைய நாமத்தை குறித்த காரியத்தை எடுத்துக்கொள்வோம்.
We all pray in the name of Jesus.
நாம் எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
Every prayer we say in Jesus name.
எல்லா ஜெபத்தையும் முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் என்று முடிக்கிறோம்.
So what are you saying actually?
நாம் என்ன சொல்கிறோம்?
Father, I'm praying this in the name of one who can save me from all my sins.
சகப்பனே இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன் யாருடைய நாமத்திலே என்னுடைய எல்லா பாவங்களையும் ரட்சிக்கும் அந்த இயேசுவின் நாமத்திலே.
How many thousands of times we have prayed in the name of Jesus.
எத்தனை ஆயிரம் தடவைகள் இந்த இயேசுவின் நாமத்திலே ஜெபித்திருக்கிறோம்.
And then we live the whole day and we're sinning again and again and again.
ஆனால் அந்த நாள் முழுவதும் பாவத்திற்குள் மறுபடியும் மறுபடியும் சென்று வருகிறோம்.
It becomes mere words.
அது வெறும் வார்த்தைகளாக மாறிவிடும்.
You know, in many non-Christian religions, they repeat some mantras and they chant some words in their religion.
கிறிஸ்தவம் அல்லாத பல மதங்களிலே மறுபடி மறுபடியும் சொல்லக்கூடிய மந்திரங்களை ஓதிக்கொண்டே இருப்பார்கள்.
They don't, their life doesn't change.
அவருடைய வாழ்க்கை மாறுவதில்லை.
But they keep on saying these mantras and they're chanting in their meetings.
ஆனால் இந்த மந்திரங்களை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள்.
And I believe that many Christians, when they pray in the name of Jesus, is about the same thing.
நானும் கூட இப்படிதான் விசுவாசிக்கிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது அந்த மந்திரங்களை சொல்வது போன்ற ஒரு சடங்காசாரத்திலே அது செய்து வருகிறோம்.
It was like that for me 16 years after I was born again.
நான் மறுபடியும் பிறந்து 16 வருடங்கள் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திற்குள் கடந்து வந்தேன்.
I was forgiven. I was every day I'd be forgiven, but I was defeated also.
ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் மன்னிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் பாவத்திற்குள் சென்றேன்.
Now if you're satisfied with that, you live like that forever.
ஒருவேளை நீங்கள் அதிலே திருப்தி அடைந்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே உங்கள் வாழ்க்கை கடந்து செல்லும்.
You know, God does not lead us beyond where we want to go.
நாம் எவ்வளவு தூரம் செல்வதற்கு ஆசைப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் மாத்திரமே தேவன் நம்மை நடத்துவார்.
He always tests us to see how far do you want to go.
நாம் எவ்வளவு தூரம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே சோதிக்கும்
ஆண்டவர். If you're satisfied with a little bit of truth, that's all you'll get.
ஒருவேளை ஒரு சிறு அளவு சத்தியத்தில் நாம் திருப்தி அடைவோம் என்று சொன்னால் அதையே நாம் பெற்றுக் கொள்வோம்.
Jesus said, seek and then you'll find.
ஆண்டவர் இயேசு சொன்னார், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று
சொன்னார். You remember the story Jesus said about in Matthew 13 about a man who was seeking for precious pearls.
மத்தேயு 13-லே ஒரு விலையேறப்பெற்ற முத்துக்களை தேடும் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம்.
He wasn't just sitting at home, he was seeking actively.
அவன் வீட்டில் சும்மா இருந்து கொண்டிருக்கவில்லை, அவன் உற்சாகமாக தேடிக் கொண்டிருந்தான்.
It says in Matthew 13:45, the kingdom of heaven is like a merchant seeking for fine pearls.
மத்தேயு 13 அதிகாரம் 45 வசனம், மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று.
If he was not seeking for it, he would never have found it.
அவன் அந்த முத்துக்களை தேடவில்லை என்று சொன்னால் அவன் அதை கண்டடைய மாட்டான்.
But because he kept on seeking, he went here to this shop, that shop, this town, that town, seeking for a really valuable pearl.
அவன் தொடர்ச்சியாக இந்த கடையிலே அந்த கடையிலே என்று சொல்லி மாறி மாறி உற்சாகமாக தேடி அந்த விலையேறப்பெற்ற அந்த முத்தை தேடிக் கொண்டிருந்தான்.
Finally he found it.
அதை கடைசியாக அந்த முத்தை கண்டடைந்தான்.
And he knew this is worth all that I have got so far.
நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாவற்றிற்கும் இது மிகவும் பிரயோஜனமானது என்று சொல்லி உற்சாகப்பட்டான்.
I find that many Christians don't seek like that.
ஆனால் நான் அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறேன் அப்படியா உற்சாகமாக தேடுவதில்லை.
That's why they don't possess the whole riches of God's kingdom.
ஆகவேதான் தேவனுடைய பரலோகத்தின் அந்த ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் முழுவதையும் பெற்றுக் கொள்வதில்லை.
They get a little bit of it.
அதிலே ஒரு சில காரியங்கள் மாத்திரம் பெற்றுக் கொள்கிறார்.
See, like if your father was a very wealthy millionaire.
ஒருவேளை உங்கள் தகப்பனார் ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக கோடீஸ்வரனாக இருப்பார் என்றால்,
you are his only child.
நீங்கள் அவருடைய ஒரே பிள்ளை என்று வைத்துக் கொள்வோம்.
Before he dies, he writes a will.
அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு சத்திய சாட்சி ஒரு வில் எழுதுகிறார்.
He writes, gives all the details of all the bank accounts and all the property here, there in different towns that he has willed for you.
அதிலே அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான சொத்துக்களை குறித்த குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார்.
And you give it to some lawyer.
அதை ஒரு வக்கீல் இடத்திலே நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
And he just gives you a little bit of it and steals 90% himself.
அவர் அதிலே ஒரு 10% உங்களிடத்திலே கொடுத்து விட்டு லாயர் 90% எடுத்துக் கொள்வார் என்றால்
and you think that that's all that your father left for you
நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் இதுதான் என்னுடைய தகப்பனார் எனக்கு வைத்து வைத்த காரியம் என்று சொல்லி
and you live struggling every day with the little bit of money you have
அந்த 10% கிடைத்ததை வைத்து ஒவ்வொரு நாளும் போராடி உங்களுடைய வாழ்க்கையை கடத்தி
because somebody cheated you
ஏனென்றால் யாரோ உங்களை ஏமாற்றினார்கள்
if you had read the will yourself
ஒருவேளை அந்த வில்லை நீங்கள் வாசித்திருப்பீர்கள்
you would have known the truth
அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள்
and you could have had all of that inheritance
அந்த எல்லாவிதமான காரியங்களையும் பெற்றுக் கொண்டிருப்பீர்கள்
Now in earthly things most of us are very shrewd we won't allow any lawyer to cheat us
அந்த உலக பிரகாரமான காரியத்திலே நாம் மிகவும் ஞானமாக நடந்து கொள்வோம்
because money is a very important thing in their
all பணம் மிக முக்கியம் நம்ம எல்லோருக்கும்
I don't think any of you will allow a lawyer to cheat you of your father's inheritance
நான் நினைக்கிறேன் யாரும் வக்கீல் இடத்திலே கொடுத்து நீ சொல்வது தான் சரி என்று சொல்லி ஒத்துக்கொள்ள மாட்டோம்
but when it comes to a heavenly inheritance that Jesus purchased not with rupees or dirhams but with his blood
ஆனால் பரலோக காரியங்களை குறித்து பேசும்போது மேலான அந்த காரியத்தை வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து சிந்தி அவர் விலை கிரயமாக பெற்றதை நாம் அலட்சியமாக
He has written in his will for you you'll never inherit it
avar namakku ezhuthi vaitha andha saasanathile enna irukkirathu nu solli ariyavillai endru sonnal adhai nam adaiya mudiyad
I want to tell you this
indha kaariyathai solla virumbugiren
that the lord does not want us to be in bondage to anything
endha oru kaariyathilum nam kattukkul irupadhai devan virumbuvathillai
to no sin
endha paavathirkku
we're not to be in bondage to the fear of man
endha manidharkku bayapadum kattugalile
we're not to live in constant fear of the future
எதிர்காலத்தை குறித்தான பயத்திலே வாழக்கூடிய ஒரு கட்டு
any type of fear
அல்லது எப்படிப்பட்ட பயமாக இருந்தாலும் சரி
god doesn't want us to live with anxiety
தேவன் எந்த சூழ்நிலையில நாம் கவலைப்படுவதை விரும்புவதில்லை
he doesn't want us to live in discouragement and depression and bad moods
எந்த சூழ்நிலையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை
but so many believers live with these things
ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்
and it's a bondage for many of them
அநேகருக்கு அது ஒரு கட்டாக அமைந்து விடுகிறது
and what is the reason
என்ன காரணம் அதுக்கு
they don't know the truth
ஏன் அவர்களுக்கு சத்தியத்தை
if they knew the truth they would be free
அந்த சத்தியத்தை அறிந்தார்கள் சொன்னால் அவர்கள் விடுதலையாக இருப்பார்கள்
now I want to tell you why very often they don't know the truth
நான் இப்ப சொல்ல விரும்புகிறேன் எதனால் அவர்கள் அந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள் என்று
remember the verse you read in the beginning John 16 and verse 13 the holy spirit will lead you into all the truth
சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் முதலாவது வாசித்த அந்த வசனத்தை நாம் திருப்புவோம்
there are two areas where we need to know the truth
இரண்டு காரியங்களிலே நாம் சத்தியத்தை அறிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம்
one is god's word
தேவனுடைய வசனம் என்ன
we need to know all the truth there is in god's word
தேவனுடைய வசனத்திலே இருக்கக்கூடிய எல்லா சத்தியங்களையும் நாம் அறிய வேண்டியவர்கள்
one reason why we remain in bondage is because we don't read the scriptures carefully
நாம் கட்டுகளுக்குள் இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தேவனுடைய பரிசுத்த வசனத்தை கவனமாக முழுமையாக வாசிப்பதில்லை
for example
உதாரணமாக
how many of you knew before I told you this evening that there's a difference between Jesus forgiving our sin and saving us from sin
எத்தனை பேருக்கு உதாரணமாக இந்த மாலை வேளை நான் சொல்வதற்கு முன்பதாக மன்னிப்புக்கும் இரட்சிப்புக்கும் உள்ள வித்தியாசம்
I think I'm almost certain that many of you never thought of it
நான் நிச்சயமாக நினைக்கிறேன் அநேகருக்கு அதை தெரிந்திருக்க சாத்தியம் இல்லை
you always thought Jesus forgives you means he saved you
அவர் மன்னித்தார் என்று சொன்னால் நம்மை இரட்சித்தார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருப்போம்
but if you keep on committing the same sin again and again and again you can't say he has saved you
ஆனால் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யும் போது அவர் நம்மை ரட்சித்தார் என்று சொல்ல முடியாது
you can say he's forgiven you
அவர் என்னை மன்னித்தார் என்று சொல்ல முடியும்
but his name is not Jesus who forgives people's sins but who saves people from sin
ஆனால் அவருடைய நாமமான இயேசு என்பது மன்னிப்பது மட்டுமல்ல ரட்சிப்பின் அந்த நாமம்
but very often we read the bible so fast
ஆனால் அநேக நேரங்களில் நாம் வேதத்தை மிக வேகமாக வாசித்து
we read and read and read and read and we don't stop to think about what that verse is saying
அதை தொடர்ச்சியாக வேகமாக வாசித்து விடுகிறோம் வழியே இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் சிந்திப்பதில்லை
see if you were to sign a document in a court
ஒருவேளை ஒரு கோர்ட்டிலே நீதிமன்றத்திலே ஒரு பத்திரத்தை நாம் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால்
I'm sure you will never read through that document so fast and just sign it
அந்த பத்திரத்தை நீங்கள் வேகமாக வாசித்து கையெழுத்திட மாட்டீர்கள்
particularly if somebody says I want you to sign this agreement with me
ஒருவேளை நீங்கள் ஒருவரோடு கூட ஒரு அக்ரிமெண்டை கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால்
oh you will read it very carefully
அதை மிக கவனமாக நீங்கள் வாசிப்பீர்கள்
you will read every sentence and you read it again and again say what am I signing
அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மறுபடி வாசித்து நான் எதற்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொல்லி கவனமாக பார்ப்பீர்கள்.
God's word is the truth. We read in John 17:17.
யோவான் 17:17 தேவனுடைய வசனம் சத்தியம் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
And if we don't read it slowly and carefully,
அதை கவனமாகவும் மெதுவாகவும் வாசிக்கவில்லை என்று சொன்னால்,
we will not know the truth.
அந்த சத்தியத்தை நாம் அறிவதில்லை.
And then that is the number one reason why we are in bondage.
நாம் கட்டுகளுக்குள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரியம் காரணம் அதுதான்.
Let me show you a verse.
இன்னொரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன்.
Romans chapter 6.
ரோமர் 6 அதிகாரம்.
It's again speaking about bondage.
அதுவும் கட்டுகளை குறித்த காரியம் தான்.
In Romans chapter 6.
ரோமர் 6 அதிகாரம்.
We read of those who were once upon a time verse 20 slaves of sin.
20வது வசனத்திலே பாவத்திற்கு அடிமையாய் இருந்த காலம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
Then it says in verse 18, when you become free, you become a slave of righteousness.
ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது 18வது வசனத்திலே நீதிக்கு அடிமையாகிறீர்கள் என்று
போடப்பட்டது. That is one result of becoming free.
இது விடுதலை ஆவதிலே வரக்கூடிய ஒரு காரியம்.
Not just that I will stop sinning.
நான் பாவத்தை செய்வதை நிறுத்துவது மாத்திரமல்ல,
but I will become a slave of righteousness.
ஆனால் நீதிக்கு அடிமையாக மாறி விடுகிறோம்.
And what does it mean to be a slave of sin and a slave of righteousness?
பாவத்திற்கு மரிப்பது அல்லது பாவத்திற்கு விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையாவது என்று சொன்னால் என்ன?
It's not doing righteousness but being a slave of righteousness.
அது நீதியை செய்வது மாத்திரமல்ல, ஆனால் நீதிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காரியம்.
That means it just comes out of me.
அது அப்படியே தன்னிச்சையாக என்னிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம்.
We can take an illustration.
ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம்.
We can say a pig is a slave of uncleanness.
எல்லாவிதமான அசிங்கத்திற்கும் அடிமை என்று சொல்லி ஒரு பன்றியை நாம் சொல்ல முடியும்.
And when a pig gets a little baby pig,
ஒரு பன்றிக்கு ஒரு சிறு பன்றிக்குட்டி பிறக்கும் போது,
he doesn't have to teach that pig saying, now you must be dirty, remember you're a pig.
அந்த பன்றிக்குட்டிக்கு நீ ஒரு பன்றிக்குட்டியாகவே அழுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
It's automatic. The pig automatically.
அது தன்னிச்சையாக அந்த அசிங்கத்திற்குள் அழுக்குக்குள் சென்றுவிடும்.
It's just like our children.
நம்முடைய பிள்ளைகளை போல.
Do you have to teach your children to tell lies?
பிள்ளைகளுக்கு பொய் சொல்றதுக்கு நாம என்ன கற்றுக் கொடுத்தா இருக்கிறோம்?
Do you have to teach your children to disobey their parents?
அல்லது பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருப்பதை கற்றுக் கொடுத்தா இருக்கிறோம்?
Do you have to teach your children to fight or to be stubborn?
அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடாப்பிடியாக இருப்பதற்கு அல்லது சண்டை போடுவதற்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டா இருக்கிறோம்?
It's nature.
அது இயற்கை.
They are slaves of sin.
அந்த பாவத்திற்கே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள்.
Just like a pig is a slave of uncleanness.
எப்படி அந்த பன்றியானது அசிங்கத்திற்கும் அழுக்கிற்கும் அடிமையாக இருக்கிறதோ.
You take another animal as an example.
இன்னொரு ஒரு மிருகத்தை எடுத்துக்கொள்வோம்.
You take a cat.
ஒரு பூனை எடுத்துக்கொள்வோம்.
A cat is always licking itself, making itself clean.
அந்த பூனை எப்பொழுதும் பார்த்தோம் என்று சொன்னால் தன்னையே சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும்.
All the time.
எப்பொழுதும்
you see cat sitting there is licking itself, making itself.
அது எப்பொழுதும் தன்னுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொண்டே இருக்கும்.
Now when that cat has a little baby cat,
அதற்கு ஒரு சிறிய குட்டி பூனை பிறக்கும் போது,
he doesn't have to teach that kitten, you know, you must lick yourself and keep yourself clean because you're a cat.
அந்த பூனை குட்டி இடத்திலே இது சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீ எப்பொழுதும் உன்னுடைய உடம்பை நக்கிக் கொண்டிருக்க வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி.
There's no teaching required.
இதற்கு ஒரு படிப்பினை தேவையில்லை.
It's nature.
அது இயற்கை, இயல்பாக வரக்கூடியது.
In the old covenant, in the which God made with Israel through Moses,
மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏற்படுத்தின பழைய உடன்படிக்கை,
it was called a law.
அது நீதி, நியாயப்பிரமாணம் என்று கூறப்பட்டது.
And law was like teaching a pig to be clean.
நியாயப்பிரமாணம் என்பது பன்றிக்குட்டிக்கு அழுக்காக இருப்பது எப்படி, அது சுத்தமாக இருப்பது எப்படி என்று சொல்லி கொடுக்கக்கூடிய
காரியம். Gave them so many commandments. Don't do this, don't do this, you must do this, you must do this, and you must do that.
அதல பலவிதமான கட்டளைகள், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய கூடாது என்று சொல்லி பல கட்டளைகள் இடப்பட்டது.
And they tried to be clean.
அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தார்கள்.
But they couldn't be clean.
ஆனால் அவர்களால் அப்படி இருக்க முடியவில்லை.
But God gave them punishments if they disobeyed the commandments.
தேவன் அவர்கள் கட்டளைகளை மீறும்போது அவர்களுக்கு தண்டனைகளை கொடுத்தார்.
And those if he gave them 10 commandments and said if you disobey these you'll be punished.
அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்து அவைகளை நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் தண்டிப்பேன் என்று சொன்னார்.
And we can say those 10 commandments were like 10 chains put on a pig.
ஒரு பன்றிக்கு போடக்கூடிய 10 சங்கிலிகளை ஒப்பாக அதை சொல்ல முடியும்.
So if you tie a pig with 10 chains, then it won't get dirty.
ஒரு பன்றியை ஒரு 10 சங்கரிகளால் கட்டும் போது அது அசிங்க போவது அசிங்கம் செய்வதற்கு வழி
இல்லை.
அது விடுதலையாக அந்த காரியங்களை செய்ய முடியாது.
But then the Bible says that that's not God's permanent way of making us whole.
ஆனால் தேவனுடைய திட்டமான வழி அது அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
That was only a temporary way.
அது ஒரு தற்காலிக ஒரு வழிமுறையாகத்தான் அது காணப்படுகிறது.
Until Jesus came and the Holy Spirit could come.
இயேசு கிறிஸ்து வருவது வரையும் பரிசுத்தாவியானவர் வருவது வரையும் உள்ள தற்காலிக வழி அது.
You need to understand the significance of the coming of the Holy Spirit.
ஆகவே பரிசுத்தாவியானவர் வரக்கூடிய காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
The Spirit of truth who has come to set people free.
அந்த சத்திய ஆவியானவர் நம்மை விடுதலை ஆக்குவதற்கு வந்திருக்கிறார்.
Moses went to the mountain and came down with the law.
மோசே அங்கே மலைக்கு சென்று கட்டளைகளோடு திரும்பி வந்தார், நியாய பிரமாணத்தோடு திரும்பி வந்தார்.
That was the old covenant.
அது பழைய உடன்படிக்கை.
Jesus went up to heaven.
இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்றார்.
And what did he send?
வரும்போது எதை அனுப்பினார்?
Not laws.
அவர் நியாய பிரமாணத்தை அல்ல.
He sent the Holy Spirit.
அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார்.
The Holy Spirit is to replace the law of Moses.
பரிசுத்த ஆவியானவர் அந்த மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை மாற்றுவதற்கு வந்தார்.
Do you know when you are filled with the Holy Spirit you don't need any laws or rules?
பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது எந்தவித நியாய பிரமாணமும் கட்டளையும் நமக்கு தேவையில்லை சொல்லி நீங்கள் அறிவீர்களா?
The laws are for those who don't have the Holy Spirit.
இந்த நியாய பிரமாணம் யாருக்கு என்று சொன்னால் பரிசுத்த ஆவி இல்லாதவர்களுக்கு மாத்திரம்.
That's written in scripture.
அது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
See Galatians in chapter 5.
கலாத்தியர் 5 அதிகாரம்
And verse
18. 18th vasanam.
See, this is the truth you must know.
Inda satyam da neengal arindirukka vendum.
Galatians 5:18.
Galatiyar 5:18.
If you are led by the Holy Spirit, you are not under the law.
Aavinal nadathapaduvirgalanal neengal nyaya pramanathirku keelpattavargal alla.
That's so clear.
Adu telivaga ezhuthappattirukkiradhu.
Why do so many churches make so many rules for Christians?
ஏன் இன்றைக்கு சபைகள் எத்தனை கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத்துக்
கொண்டிருக்கின்றன?
இதை செய்ய கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று பலவித கட்டுப்பாடுகள். இது மோசேயின் நாட்களில் உள்ள நியாய பிரமாணத்தை போன்றது.
பிகாஸ் they are trying to put chains on these pigs in their congregation to try and keep them holy.
ஏனென்றால் ஒரு சபையில் இருக்கக்கூடிய பன்றிகளுக்கு அந்த சங்கிலிகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்.
It's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
You know God's way is to change the nature of that pig into a cat.
அந்த தேவனுடைய வழியானது அந்த அந்த பன்றியினுடைய இயற்கை காரியத்தை சுபாவத்தை ஒரு பூனையை போல மாற்றுவதுதான்.
And a cat doesn't need any chains to keep itself clean.
பூனைக்கு தான் சுத்தமாக இருப்பதற்கு எந்தவித சங்கிலிகளும் தேவையில்லை.
That is the difference between old covenant and new covenant.
அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள பெரிய
வித்தியாசம். That is what the Holy Spirit has come to do in us.
இதைத்தான் பரிசுத்த ஆவியார் நம்மிலே செய்ய வந்திருக்கிறார்.
Now if you've heard me before, you've heard me say this many times.
நீங்கள் ஒருவேளை நான் பேசுவதை முன்பு கேட்டிருந்தால் இது அநேக நேரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன்.
But I believe that we need to hear it until it becomes a reality in our
life. ஆனால் இதை மறுபடி நம்முடைய சத்தியமாக அது வருவதற்கு வரை அதை கேட்டுக்கொண்டே இருக்கும்.
And I see so many Christians in bondage.
இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருக்கிறார்கள்.
So I never get tired of speaking about this wonderful message of the new covenant.
ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அருமையான செய்தியை மறுபடி சொல்வதை நான் சளைப்பதே இல்லை.
There was a great evangelist who took a series of meetings one week.
ஒரு வாரம் ஒரு தொடர்ச்சியாக கூட்டங்களை ஒரு சுவிசேஷகர் நடத்தி கொண்டிருந்தார்.
And every day he preached on one verse.
ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பிட்ட வசனத்தை மட்டுமே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
You must be born again.
நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னார்.
The next day you must be born again.
மறுபடியும் நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று
சொன்னார். So people one man who was not born again got tired of listening to this every day for one week.
இப்படி மறுபடி பிறக்காத ஒரு மனிதர் ஒரு வாரமாக இதே காரியத்தை கேட்டு மிகவும் சலித்து போனார்.
So he went to the evangelist and said, "Why you always preach you must be born again?"
அவர் கேட்டார், சுவிசேஷர், ஏன் இதே ஒரே காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் என்று சொன்னார்.
He said, "Because you must be born again."
ஏனென்றால் நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னார்.
So you say, "Why do you always keep preaching about you must be free from sin?"
நான் ஏன் மறுபடி இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Because you must be free from sin.
ஏனென்றால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி.
Because that's your inheritance in Christ.
அது நீங்கள் பெற்றுக்கொண்ட ஸ்வீகாரம்.
Because Jesus came to save us from our sin.
ஏனென்றால் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார்.
Because the Holy Spirit came to lead us into all the truth.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தில் நம்மை நடத்துவதற்கு வந்தார்.
And if you know all the truth, you'll be totally free.
அந்த சத்தியம் முழுவதையும் நாம் அறிந்தோம் என்று சொன்னால் பூரணமாக நாம் விடுதலை அடைய முடியும்.
As Jesus said, God's word is the truth.
ஆகவே இயேசு சொன்னது போல சத்திய வசனமே சத்தியம் என்று.
So we must read it slowly and claim these promises.
ஆகவே மெதுவாக எல்லா வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் மனமாக வாசிக்க வேண்டும்.
There's another aspect of truth.
சத்தியத்திற்கு இன்னொரு பரிமாணம் உண்டு.
One is the word of God.
ஒன்று அது தேவனுடைய வசனம்.
The other is when the Holy Spirit shows us something in our life.
இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எதையோ ஒன்று உணர்த்தி காட்டும் போது
we must be honest.
அதை குறித்து நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And say, yes, Lord, that is sin.
சொல்ல வேண்டும், ஆமாண்டவரே அது பாவம் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும்.
That is the other area where we must love the truth.
அதுதான் நாம் சத்தியத்தை நேசிப்பதற்கு இன்னொரு பரிமாணம்.
So the Holy Spirit shows us the truth in God's word.
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வசனத்திலே சத்தியத்தை நம்மை காண்பிக்கிறார்.
He shows us the truth in ourselves.
நம்மிலும் கூட அந்த சத்தியத்தை அவர் உணர்த்தி காட்டுகிறார்.
And if I don't love the truth about myself,
என்னை குறித்ததான சத்தியத்தை நான் நேசிக்கவில்லை என்று சொன்னால்,
when the Holy Spirit shows it to me,
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை சுட்டி உணர்த்தி காட்டும்போது,
then when I read the Bible,
தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும்போது,
I will not understand the truth.
அந்த சத்தியத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியாது.
Because you know, we cannot understand the truth of God's word without the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் பலன் இல்லாதபடிக்கு தேவனுடைய வசனத்தின் உண்மைகளை சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது.
See, many people think that if you study the Bible you will know the truth.
அநேகர் நினைக்கிறார்கள் இந்த வேதத்தை வாசித்து அதை படிக்கும்போது சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்று சொல்லி.
Let me show you a verse in Acts chapter 13.
அப்போஸ்தலர் 13 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன்.
In Acts chapter 13 it says,
அப்போஸ்தலர் 13 அதிகாரம்,
about the great religious teachers who lived in Jerusalem in Jesus' time.
எருசலேமிலே இயேசுவின் நாட்களிலே வாழ்ந்த பெரிய அந்த போதகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
They studied their Bible that Genesis to Malachi more than most of us study the Bible.
அவர்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரை நாம் வாசிப்பதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் படித்தவர்கள்.
But it says here in Acts 13 and verse 27.
அப்போஸ்தலர் 13:27 வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது.
That those who live in Jerusalem and their religious rulers could not recognize him, Jesus, nor could they recognize all the utterances of the prophets which they read every Sabbath day, and they finally condemned him.
13:27 வசனம் இப்படி சொல்லுகிறது, எருசலேமிலே குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள்.
So how is it they read and they couldn't recognize Jesus?
எப்படி அவர்கள் வாசித்து போதும் இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள்?
We read and I'll show you another verse which is the opposite of this.
இதனுடைய எதிர்மறையான இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In Luke chapter 24.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம்.
We read that after the resurrection Jesus was walking towards Emmaus with two of his disciples.
இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடி உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக அவர்கள் இரண்டு சீஷர்களோடு நடந்து செல்லக்கூடிய அந்த சம்பவம்.
And do you know that was a long distance. They had to walk about 10-11 kilometers and that must have taken 2-3 hours.
அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-11 கிலோமீட்டர்கள் நடக்கக்கூடிய ஒரு நெடுந்தூர பயணம் ஒரு 2-3 மணி நேரங்கள் பிடித்திருக்கும்.
Jesus walked with them for 3 hours.
அவர்களோடு கூட ஒரு 3 மணி நேரம் அவரோடு கூட நடந்து வந்தார்.
Do you know what he was talking to them for all those 3 hours?
அந்த 3 மணி நேரம் என்ன பேசிக்கொண்டு வந்தார் தெரியுமா?
He started with Genesis.
அவர் ஆதியாகமத்திலே ஆரம்பித்து,
and he said, you know, in Genesis you read about the seed of the woman.
ஆதியாகமத்திலே அந்த ஸ்திரீயினுடைய வித்தை குறித்து நீங்கள் பார்த்து வாசித்திருக்கிறீர்களா?
That's referring to the Jesus Christ.
அது இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம், அவருடைய மேசியாவின் காரியம்.
You read in Genesis about Jacob seeing that ladder that goes up to heaven.
யாக்கோபினுடைய அந்த ஏணிப்படியை பரலோகத்திற்கு போகக்கூடிய ஏணிப்படியை குறித்து பேசினார்.
That's referring to Jesus. This is the Messiah who would connect heaven to earth.
அது இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கக்கூடிய காரியத்தை காண்பிக்கிறது.
And then he said, let's go to Exodus.
அப்புறம் யாத்ராகமத்துக்கு
செல்லும்போது, in Exodus there's a Passover lamb.
அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்ததான காரியம்,
that refers to the Christ.
அது கிறிஸ்துவை குறித்த காரியம்.
And you know that rock that was smitten in Exodus, that refers to Christ.
அந்த ஆதி யாத்ராமத்திலே வரக்கூடிய அந்த கன்மலையும் கூட கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய காரியம்.
And like that he went chapter by chapter by chapter, book by book, all through those 39 books.
அந்த 39 புத்தகங்களையும் ஒவ்வொரு புத்தகமாக கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடுகளை அவர்
அவர்களுக்கு மலக்காய் சார் இன் மலக்காய் யூ ரீட் அபவுட் தி சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் ரைசிங் அப் தட்ஸ் ரெஃபரிங் டு கிறிஸ்ட் டு
அவர் ஆதியாவிலிருந்து மல்கியா வந்து மல்கியாவிலே நீதியின் சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு வரும்போது கூட
Everywhere in the Old Testament it was speaking about Christ.
பழைய ஏற்பாட்டினுடைய முழு காரியங்களும் கிறிஸ்துவை குறித்த காரியமாக காணப்படுகிறது.
See verse 27. Luke 24:27. He began with Moses. That means he began with Genesis, the first book.
அவர் மோசேயிலே ஆரம்பித்து அது ஆதியாகமத்தை குறிக்கக்கூடிய காரியமாக காணப்படும்.
With all the prophets, all the way to Malachi.
அங்கிருந்து மல்கியா வரை எல்லா தீர்க்கதரிசிகளை குறித்து பேசினார்.
And he said in all those scriptures, it was referring to himself.
அந்த எல்லா தீர்க்கதரிசிகள் வேத வாக்கியங்களிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்.
What a Bible study Jesus took from Genesis to Malachi, showing Christ in every book.
என்ன அருமையான ஒரு வேத பாடத்தை அவர் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் காரியத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தார்.
This is the opposite of what we read in Acts 13.
நாம் அப்போஸ்தலர் 13-லே வாசித்ததுக்கு நேர்மறையான காரியம்.
Then also they read Genesis to Malachi but they didn't see it.
அங்கேயும் அவர்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை வாசித்தார்கள் ஆனால் அவரை அறியாதவர்களாக இருந்தார்கள்.
What can you learn from that?
இந்த காரியத்திலிருந்து எதை நாம் கற்றுக்கொள்ள முடியும்?
That you can also read from Genesis to Revelation and get nothing.
நீங்களும் கூட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வாசிக்க முடியும் ஆனால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
How is it that Jesus saw things which those Pharisees never saw?
பரிசேயர் பார்க்காத காரியங்களை எப்படியாக இயேசு கிறிஸ்து பார்த்தார்?
Only one reason.
ஒரே ஒரு காரணம் தான்.
Not because of intelligence.
அவருடைய ஞானத்தினால் அல்ல.
Not because you studied it more.
அவர் அதை அதிகமாக படித்தது நிமித்தமாக அல்ல.
It's because the Holy Spirit gave revelation on that word.
ஏனென்றால் அந்த வசனத்தை குறித்ததான வெளிப்பாடை பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கொடுத்தார்.
I'll show you that in 2 Corinthians chapter 3.
2 கொரிந்தியர் 2 அதிகாரத்திலே அதை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன்.
So when you think of the Holy Spirit leading us to the truth of God,
அப்படி நாம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சத்தியத்துக்கு நம்மை வழி நடத்துவதை சிந்திக்கும் போது
we must remember this.
இந்த காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
See 2 Corinthians 3.
2 கொரிந்தியர்
and 2 Corinthians chapter 3 verse 14
மூன்றாம் அதிகாரம் 14வது வசனம்.
Their minds were hardened.
அவர்களுடைய மனது கடினப்பட்டது.
Because to this very day when they read the old covenant there's a veil covering it.
இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது.
See, a veil is like a, you take a handkerchief and put it on top of the Bible.
அந்த முக்காடு என்று சொல்வது அந்த நாம் எடுக்கக்கூடிய கர்ச்சிஃபை நம்முடைய வேத புத்தகத்தின் மேல் போடக்கூடிய ஒரு காரியம்.
And you try to read now.
இதை வாசிக்க நாம் முயற்சிப்போம் என்று சொன்னால்
you can't read, you can't
வாசிக்க முடியாது.
And it says that's how it was in the Old Testament.
அப்படி தான் இருந்தது பழைய ஏற்பாட்டின் நாட்களில்.
They read, 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 they could get nothing.
அவர்கள் வாசித்து 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 ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லை.
And to this day verse 15 whenever they read that Old Testament there's a veil on top of it.
15ஆம் வசனம் மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது.
How to get rid of that veil?
எப்படி இந்த முக்காடை நாம் எடுத்து போடுவது?
Verse 16.
14ஆவது வசனம்.
If you turn to the Lord the veil will be taken away.
அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும்.
Which Lord?
எந்த கர்த்தரிடத்தில்?
Now usually in the Old Testament the word Lord refers to Jehovah.
பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அது யெகோவா தேவனை குறிக்கக்கூடிய.
In the New Testament almost every place it refers to Jesus.
புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும் அது இயேசு கிறிஸ்துவே.
The Lord is Jesus.
ஆண்டவர் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து.
Except one place.
ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்.
And that's here.
அது இங்கே.
Here it refers to the Holy Spirit.
இங்கே பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடியதாக.
Verse 17.
17ஆவது வசனம்.
It says the Lord you have to turn to is the Holy Spirit.
கர்த்தரே ஆவியானவர்.
He's talking about that Lord.
அந்த கர்த்தரை குறித்து.
When you turn to the Holy Spirit, the veil goes away.
அந்த பரிசுத்த ஆவியின் இடத்திலே நம்முடைய கவனத்தை திருப்பும்போது அந்த முக்காடு மறைந்து விடுகிறது.
And when that happens,
அது நடக்கும்போது,
what does it say in verse 17?
17ஆவது வசனத்திலே,
you become free.
கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு.
There's freedom.
அப்பொழுது விடுதலை.
So if you haven't got freedom by reading the scriptures,
இந்த வசனத்தை வாசித்து நமக்கு விடுதலை இல்லை என்று சொன்னால்,
then I have to say you understood it with your mind, not by the revelation of the Holy Spirit.
அப்படி என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அது விளங்கிக் கொண்டோம்.
You know, if you're a very clever person, you can read the Bible and get all types of clever thoughts from the Bible.
ஒருவேளை நீங்கள் அறிவில் மிகுதி உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் அநேக காரியங்களை இந்த வேதத்தை வாசிக்கும் போது கற்றுக்கொள்ளும்.
When I listen to some preachers and they say very clever things from the Bible,
ஒரு சில பிரசங்கியார்களை நான் கேட்கும்போது மிக நேர்த்தியான காரியங்களை அவர்கள் வேதத்திலிருந்து சொல்கிறார்கள்.
Very, because they have got a clever mind.
அவர்களிடத்தில் நல்ல ஞானமான ஒரு மனம் இருப்பது
மட்டுமா? They say clever things and use clever illustrations.
அவர்கள் ஞானமாக காரியங்களை சொல்லி ஞானமாக உதாரணங்களை கொடுத்து,
and I can see there's no revelation of the Holy Spirit there.
ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு அந்த காரியங்களிலே இல்லை.
Because it's not setting people free.
ஏனென்றால் அது மக்களை விடுதலை ஆக்குவதில்லை.
We have to be very careful when we read the scriptures.
தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும்.
There's no veil there.
அங்கே முக்காடு இருக்காமல் இருக்க வேண்டும்.
It says when you turn to the Holy Spirit, the veil will go away.
அங்கே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கவனத்தை செலுத்தும் போது அந்த முக்காடு நீங்கி விடுகிறது.
This book was written by the Holy Spirit.
இந்த புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது.
And he can teach us the most amazing things.
மிக நேர்த்தியான அற்புதமான காரியங்களை அவரால் கற்றுக் கொடுக்க முடியும்.
Which you will never understand if you don't allow the Holy Spirit to teach you.
அதை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நாம் ஒப்புக்கொடுத்து வாசிக்காவிட்டால் அதை கற்றுக்கொள்ளவே முடியாது.
Holy Spirit is the Spirit of truth.
பரிசுத்த ஆவியானவரே சத்திய ஆவியானவர்.
And one reason he has sent to the earth is to lead us into all the truth.
அவர் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பினதுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை வழி நடத்துவதற்கு.
And so if I understand more of the truth, my life should become more and more free from sin.
அந்த சத்தியத்தை அதிகம் அதிகமாக நான் அறியும் போது பாவத்திலிருந்து அதிகம் அதிகமாக நான் விடுதலை அடைகிறேன்.
Some of you have been converted 15, 20, 25 years.
ஒரு சிலர் இங்கே நீங்கள் 15, 20, 25 வருடங்களுக்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள்.
And you've read the Bible all these years.
இத்தனை வருடங்களாக வேதத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள்.
Can you honestly say that you have become more and more free from sin in all these years?
உண்மையிலேயே சொல்ல முடியுமா, இத்தனை வருடங்கள் இந்த வேதத்தை வாசித்ததன் நிமித்தமாக உண்மையிலேயே நான் விடுதலை ஆகி இருக்கிறேன் என்று சொல்ல?
Or can you only say I can clap and sing nicely in the meeting?
அல்லது இப்படி வரக்கூடிய கூட்டங்களிலே உற்சாகமா என்னால் கைதட்டி பாட முடியும்?
Or I can speak in tongues?
அல்லது அந்நிய பாஷைகளிலே பேச முடியும்?
But I'm defeated by sin.
ஆனால் பாவத்தினால் நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேன்.
That's because you have not allowed the Holy Spirit to lead you into the truth of scripture.
என்றால் இந்த வசனத்தினுடைய சத்தியத்திற்குள் பரிசுத்த ஆவியை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள.
You've been reading scripture just like those people we read in Acts 13. They read and read and read and read and they couldn't understand.
அந்த அப்போஸ்தலர் 13-லே வாசித்த அந்த எருசலேம் அதிகாரிகளை போல வசனங்களை வாசித்து 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 அதை அறியாதவர்களாக இருந்தார்.
But if we allow the Holy Spirit to lead us into the truth in scripture,
ஆனால் பரிசுத்த ஆவியானவரே இந்த சத்தியத்துக்குள் நடத்துவதற்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னால்,
it says here in verse 18,
அங்கே 18வது வசனத்திலே,
in the scriptures he will show you the glory of Jesus Christ.
2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல காண முடியும்.
And as you see the glory of Jesus Christ, it says here the Holy Spirit, verse 18, will change you into that likeness.
ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம்.
From one degree of glory to another.
ஒரு மகிமையின் படியிலிருந்து அடுத்த கட்டமான மகிமை.
It's something like you put your child into the kindergarten when he's 5 years old.
5 வயதில் இருக்கும்போது உங்களுடைய பிள்ளையை நீங்கள் kindergartenல சேர்ப்பது போல.
And 13 years later he's finished school.
13 வருடங்கள் கழிந்ததன் பின்பதாக அவன் பள்ளி நாட்களை முடித்து செல்கிறான்.
He's not sitting in the same class.
அவன் அதே வகுப்பிலே உட்கார்ந்திருப்பதில்லையே.
Every year he's going higher and higher and higher.
ஒவ்வொரு வகுப்பிலும் அவன் அதிகம் அதிகமாக அடுத்தடுத்த கட்டத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறான்.
Do you know that that was God's will for you from the day you were converted?
நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலிருந்து தேவனுடைய சித்தமும் அதுதான்.
That this school of glory, you got to go from one degree of glory to another, to another, to another.
இந்த மகிமையின் பள்ளியிலே ஒவ்வொரு கட்டமாக முன்னேறி முன்னேறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்பட வேண்டும்.
That won't come unless you open yourself to the Holy Spirit to show you the truth of God's word.
ஆனால் அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவிக்கு தேவனுடைய வசனத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
See what Jesus said in Matthew chapter 11.
மத்தேயு 18-ல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்?
Matthew chapter 11 and verse 25.
மத்தேயு 11:25 வசனம்.
You know, he was, in verse 20, first of all, he was reproaching many of the cities where he preached because they did not repent of their sins.
20th vasanathile manam thirumbada pala pattanangalai kurithu avar ange solgirar kadindu kolgirar.
They couldn't understand the seriousness of sin that Jesus was preaching.
இயேசு கிறிஸ்து பிரசங்கக்கூடிய அந்த பாவத்தினுடைய கொடூரத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை.
I believe that most believers have not understood the seriousness of sin also.
நானும் கூட விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கூட அநேக விசுவாசிகள் இந்த பாவத்தினுடைய கொடூரத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள்.
That's why they sin so easily.
ஆகவே தான் மிக எளிதாக பாவங்களை செய்து
விடுகிறார்கள். They tell a lie so easily if they can get something for it.
ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் பொய்யை எளிதாக சொல்லி விடுகிறார்கள்.
They sign false statements to make a little money.
ஒரு குறைந்த சில பணம் கிடைக்கும் என்று சொல்லி பொய்யான காரியங்களுக்கு அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள்.
They will sign a lie if they can get a visa.
ஒரு விசா கிடைக்கும் என்று சொன்னால் ஏதோ ஒரு பொய்க்கு கையெழுத்திடுவார்கள்.
They think sin is it's not such a big thing.
பாவம் என்பது ஏதோ என்று சொல்லி ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்.
They haven't repented.
அவர்கள் உண்மையிலேயே மனம் திரும்பவில்லை.
Even though they hear the word of God again and again and again and again, they don't take sin seriously.
அவர் தேவனுடைய வசனத்தை மறுபடியும் கேட்டும் கூட அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை.
My dear brother and sister, are you like that?
அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா?
You know, there are some believers who 15 years after their conversion, they are in more sin than they were on the day they were converted.
இன்றைக்கு கூட ஒரு சில விசுவாசிகள் 15 வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்போ இருந்த பாவத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான பாவத்திலே இருக்கிறார்கள்.
Just be honest with yourself for a moment.
ஒரு நிமிடம் உண்மையிலேயே உங்களை ஆராய்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும்.
Can you think of some areas in your life where you do something wrong today which you would never have done wrong 15 years ago?
யோசித்து பார்க்கும்போது 15 வருடங்களுக்கு முன்பதாக நாம் நினைத்து கூட பார்க்காத பாவங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா?
I know Christians 15 years ago they would not see some movies. Today they see.
15 வருடங்களுக்கு முன்பதாக பார்க்காத சினிமா படங்களை எல்லாம் இன்றைக்குள்ள விசுவாசிகள் பார்த்து
கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு சினிமாவை அவர்கள் நினைத்து கூட பார்க்க
மாட்டார். ஆனால்
வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த அசிங்கமான திரைப்படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Not only they haven't gone forward, they've gone backwards.
அவர்கள் மேலே முன்னேறுவதை காட்டிலும் பின்னேறி விட்டார்கள்.
That's what this verse is referring to.
இந்த வசனம் அதை தான் குறிக்கிறது.
Jesus preached and preached and preached and preached and preached and they didn't repent.
அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்கள் கடைசி வரை மனம் திரும்பவில்லை.
And you know what he said? You
know what
Jesus said? This is what Jesus said.
அதை தான் ஆண்டவர் சொல்கிறார்.
Verse
25. 25th வசனம்.
Father, you have hidden these truths from the clever and intelligent people.
25th வசனம் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
He reveals them to babes.
அதை பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறார்.
What does a babe have that a clever, intelligent person doesn't have?
ஒரு ஞானிக்கும் கல்விமானுக்கும் இல்லாத ஒரு காரியம் ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்கிறது?
What is a babe?
என்ன இருக்கிறது?
A pure heart.
ஒரு பரிசுத்தமான இருதயம்.
You look at a newly born baby.
ஒரு புதிதாக பிறந்த குழந்தையை பார்ப்போம் என்றால்,
it doesn't know everything about the world like you know.
உங்களுக்கு தெரிந்தது போல அந்த உலகத்தை குறித்த எல்லா காரியங்களும் அதற்கு தெரியாது.
It can't even read ABC.
அதை குறித்து அது வாசிக்க தெரியாது. ABC என்று சொல்லி.
It doesn't know mathematics, it doesn't know science.
அதுக்கு கணித விஞ்ஞானம் என்று எதுவும் தெரியாது.
It can't read like you can.
நீங்கள் வாசிப்பது போல அதால் வாசிக்க முடியாது.
But it's got one thing that you don't have.
ஆனால் அதனிடத்திலே ஒன்று உண்டு, உங்களிடத்திலே இல்லாது.
It's got a pure heart.
ஒரு சுத்தமுள்ள இருதயம்.
You look into the eyes of a baby, it's the closest thing to heaven that you can see on this earth.
ஒரு சிறு குழந்தையினுடைய கண்களை பார்க்கும்போது பரலோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கு.
It's purity.
அது சுத்தம்.
And it's humility.
அது தாழ்மை.
If you see a baby lying in a one month old baby lying in a cradle,
ore thottilile oru maada kulandai ange paduthirukkum endru solli paarpom endru sonnal,
what do you think are the thoughts going on in its head?
Anude sindhanaiyile enna sendru kondirukkum?
Does he think I'm very smart, I'm good looking?
Adu nenaikkumana romba alaga irukka, romba nyaniya irukka endru solli nenaithu kondirukkuma?
Everybody's admiring me.
Ellarum ennai paathu aasai padugirargal?
No.
Illai.
Those are the thoughts that go through the minds of grown up people.
Adu வளர்ந்த வயது முதிர்ந்தவர்களிடத்தில் செல்லக்கூடிய சிந்தனைகள் தான்.
Everybody thinks I'm smart and clever.
எல்லாரும் நினைக்கிறார்கள் நான் பெரிய ஞானி நல்ல அறிவாளி என்று.
But a babe is so simple.
ஒரு குழந்தையானது மிக எளிமையானது.
I think these babies see the face of God.
அந்த நான் நினைக்கிறேன் இந்த குழந்தைகள் தேவனுடைய சாயரை தேவனுடைய முகத்தை
பார்ப்பார்கள். There are angels. They see angels.
அவர்கள் தேவ தூதர்களை
தரிசிக்கிறார்கள். Their heart is so pure.
அவர்களுடைய இதயம் அவ்வளவு சுத்தமாக இருப்பதால்
their heart is so humble.
அது அவ்வளவு தாழ்மையாக இருப்பதால்
they're not always thinking how to make more money.
அவர்கள் எப்பொழுதும் எப்படி இன்னும் அதிகமாக பணம் செய்வது என்று சொல்லி அவர்கள் யோசிப்பதில்லை.
They're not worried about what do other people think about me.
மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைப்பதில்லை.
That's the meaning of a babe.
அதுதான் குழந்தை பாலகன் என்று சொல்லி அர்த்தம்.
Jesus said God's truth is revealed to people who have hearts like that.
இயேசு கிறிஸ்து சொன்னார் இப்படிப்பட்ட பாலகர்களுடைய இதயம் இருப்பவர்களுக்கு தேவனுடைய சத்தியம் வெளிப்படும் என்று.
The clever intelligent people
ஆனால் ஞானிகளுக்கோ கல்விமான்களுக்கோ
it says God hides these truths from them.
அதை தேவன் அவர்களிடத்திலே மறைத்து போடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
That's why we need the Holy Spirit.
ஆகவேதான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை.
We need to come to the Holy Spirit with the heart of a babe.
ஆகவேதான் ஒரு பாலகருடைய இதயத்தோடு பரிசுத்த ஆவியினிடத்தில் நாம் வர
வேண்டும். And I can say that to anybody here.
நான் இங்கே யாரிடத்திலும் அதை சொல்ல முடியும்.
Most of you are not great engineers and doctors.
இங்கே நீங்கள் அநேகர் நீங்கள் இங்கே இன்ஜினியர்களோ அல்லது டாக்டர்களோ இல்லை.
You don't have that intelligence to study so much.
அவ்வளவு படிப்பதற்கான அறிவோ ஞானமோ நமக்கு இல்லை.
Your father never had the money to send you to college to get you some degree or post graduate degree.
உங்களை அப்படிப்பட்டதான அதிக படிப்பை படிப்பதற்கு உங்களுடைய தகப்பனாருக்கோ பெற்றோருக்கோ அந்த வசதி இல்லை.
But does that hinder you from knowing the truth of God?
ஆனால் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு தடையாக இருக்கிறதா?
No, this verse says the God's truth is hidden from all those clever intelligent people.
நிச்சயமாக இல்லை ஏனென்றால் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது கல்விமானுக்கும் ஞானிகளுக்கும் தான் தேவனுடைய சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கிறது.
It's got nothing to do with your degree or qualification or intelligence.
நம்முடைய அறிவோ ஞானமோ நம்முடைய கல்வி தகுதிகளுக்கோ அது உட்பட்டது அல்ல.
It doesn't have anything to do with your mind. It's got to do with your heart.
அது நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டது அல்ல நம்முடைய இதயத்திற்கு உட்பட்ட காரியம்.
If your heart is humble and pure you will know God's truth better than all the clever people in the world.
நம்முடைய இதயம் சுத்தமாகவும் தாழ்மையாகவும் இருக்கும் என்று சொன்னால் இந்த கல்விமான்கள் ஞானிகளை விட அவர்களை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள
முடியும். And the truth will make you free.
அந்த சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும்.
That is God's will.
அதுதான் தேவனுடைய சித்தம்.
So I want you to pray a prayer during these days of this conference.
இந்த 3 நாட்கள் இந்த கருத்தரங்க நாட்களிலே ஒரு ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன்.
Lord, give me the heart of a babe.
ஆண்டவரே, பாலகனுடைய இதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி
ஜெபிக்கிறேன். Humble heart.
ஒரு தாழ்மையின் இதயம்.
That acknowledges I am very clever in earthly things but in spiritual things I don't know anything.
உலக காரியங்களிலே நான் ஒரு ஞானியாக இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே அறியாத விளங்காத ஒரு பாலகனாக இருக்கிறேன்.
And if you're a backslider,
ஒருவேளை நீங்கள் பின்மாற்றம் அடைந்தவராக இருந்தால்,
15 years ago when you were converted you're more holy than you are today.
15 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக இருந்தீர்கள் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும்.
Maybe you got more money today but less holiness in your life.
உங்களிடத்தில் ஒருவேளை அதிக பணம் இருக்கக்கூடும் ஆனால் பரிசுத்தம் குறைந்து விட்டது.
Then you need to repent.
மறுபடி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்.
You need to say Lord before I slip any further please turn me back to yourself.
நீங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவரே நான் இன்னும் பின்மாற்றம் அடைவதற்கு முன்பதாக என்னை மாற்றும்.
Make these days a days when my life will be turned around.
ஆண்டவரே இந்த நாட்களினுடைய வாழ்க்கைகளை மாற்றக்கூடிய நாட்களாக மாற்றும்.
Not just where I get some more information in my head.
ஏதோ இன்னும் அதிகமாக சிந்தனையை தூண்டுவதற்கான விஷயங்களை பெற்றுக்கொள்வதற்காக மாற்றும்.
Not days when we will just get a little excited singing some songs.
ஏதோ ஒரு சில பாடல்களை பாடும்போது பரவசம் அடையக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல.
Where our life will be turned around.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவங்கள்.
Let's pray.
அதற்காக ஜெபிப்போம்.
So while our heads are bowed in prayer,
நம்முடைய தலைகள் தாழ்த்தப்பட்ட நிலையிலே,
I want you to pray silently to the Lord Jesus in your heart.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்கள் இருதயத்திலே அமைதியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஆண்டவரே,
please give me the spirit of truth.
சத்திய ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி,
to show me my real condition,
என்னுடைய உண்மையான நிலையை நான் புரிந்து கொள்ள,
and to show me how your word can set me free,
எப்படி உம்முடைய சத்திய வசனம் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே.
And then say Lord I believe you will do it for me in these days.
அடுத்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன்.
I believe you will do it.
நான் விசுவாசிக்கிறேன் அதை நீர் செய்வீர்.
I believe you brought me here because you love me.
ஆண்டவரே, நீர் என்னை நேசிப்பது நிமித்தம் என்னை இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கிறீர்.
And you will do this work in my heart.
என்னுடைய இருதயத்தில் இந்த காரியத்தை நீர் செய்வீர்.
I trust you.
உம்மை நான் விசுவாசிக்கிறேன்.
Heavenly Father.
பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தாதா.
I believe there are a number of people here, probably hundreds of people who are hungering after you.
ஆண்டவரே, இந்த இடத்திலே நூற்று கணக்கான ஜனங்கள் உம்மேல் தாகமாக வாஞ்சியாக இருக்கிறார்கள்.
I pray you will meet with them.
நீர் அவர்களை சந்திப்பீர் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
Give them an assurance that you love them.
அவரே, நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தை நிச்சயத்தை கொடுங்கள்.
They will turn their hearts to you.
அவர்கள் தங்களுடைய இருதயங்களை உம்மிடத்திலே திருப்புவார்களாக.
And that you will set them free.
நீர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக.
Fill them with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக.
We ask in Jesus name.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
Now may the grace of our Lord Jesus Christ, the love of God our Father, and the fellowship of the Holy Spirit be with us all now and forevermore. Amen.
Amen.
செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். தேவனே.